الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اطيعوا الله واطيعوا الرسول ولا تبطلوا اعمالكم قال رسول الله صلى الله عليه وسلم بلغوا عني ولو ايه رواه البخاري கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய ஆலயத்தில் மார்க்கத்தின் முக்கியமான கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் மனைவிக்கு செய்யக்கூடிய கடமைகள் என்ன என்பதை இந்த ஜும்மாவுடைய ஹுத்துபாவில் நாம் சுருக்கமாக பார்க்கலாம். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நாம் ஏற்றுக்கொண்ட இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை இந்த மார்க்கம் ஒரு முழுமையான பரிபூர்ணமான மார்க்கம் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். இந்த மார்க்கத்தில் வெறுமனை வணக்க வழிபாடுகள் மாத்திரம் சொல்லப்படாமல் நீங்கள் எப்படி தொழ வேண்டும், எப்படி நோன்புகளை நோக்க வேண்டும், எப்படி ஜகாத்து கொடுக்கணும், எப்படி ஹஜ் பண்ணணும் என்பது போன்ற நம்ம அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமைகள் மட்டும் சொல்லப்படாமல் அதையும் தாண்டி நாம் பிறந்தது முதல் மரணிக்கும் வரை நமக்கு ஏற்படக்கூடிய அத்தனை துறைகளிலும் மார்க்கம் தலையிட்டு அழகான தீர்வை தரக்கூடிய அல்லாஹ்வுடைய மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம். இதுல கணவன் மனைவிக்கு செய்யக்கூடிய கடமைகள் என்ன, அதிலும் குறிப்பாக மனைவி கணவனுக்கு செய்யக்கூடிய கடமைகள் என்ன என்பது போன்ற அன்றாட வாழ்வியல் சம்பந்தப்பட்ட சட்ட திட்டங்களை சிறப்புகளை எல்லாம் இந்த மார்க்கம் பேசுகிறது. இதுல நம்ம வந்து கணவனாகிய நம்ம மனைவியை எப்படி நேசிக்கணும், அவங்களை எப்படி மதிக்கணும், அவங்க மேல எப்படி அன்பு காட்டணும், அவங்களுக்கு செய்யக்கூடிய உரிமைகள் கடமைகள் என்ன என்பதை திருமறை குர்ஆனின் சூரத்து நிசா என்று சொல்லக்கூடிய 4வது அத்தியாயத்தின் 19வது வசனம் அதிலே அல்லாஹ் பதிவு செய்கிறான், ஆண்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை, உங்களுடைய மனைவியிடத்தில் நீங்கள் நன்றாக நடந்து கொள்ளுங்கள், மனைவியிடத்தில் நீங்கள் சிறப்பாக நடந்து கொள்ளுங்கள் என்பதும் யாருடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய கட்டளை. எப்படி வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு வாங்கு சொல்லப்பட்டு விட்டால் உங்களுடைய வியாபாரங்களை நீங்கள் முடித்து விடுங்கள், வியாபாரங்களை நிறுத்திக்கொண்டு பள்ளிவாசலுக்கு ஓடி வாருங்கள் என்பதெல்லாம் எப்படி அல்லாஹ்வுடைய கட்டளையோ, இந்த கட்டளைக்கு ஒருவன் கட்டுப்படவில்லை என்று சொன்னால் நாளை மறுமையில் அல்லாஹ்வால் விசாரிக்கப்பட்டு தண்டிக்கப்படுவானோ, அதே போன்று ஆண்களே, கணவன்மார்களே, உங்களுடைய மனைவியரை நீங்கள் நேசிப்பது மாத்திரமல்ல, அவரிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் சரியாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த வசனத்தின் அடுத்த வார்த்தையில் வயின் கரிகித்துமோ உன்னு, உங்களுடைய மனைவியை நீங்கள் வெறுத்தாலும் சரியே, ஒருவேளை மனைவியுடைய பேச்சு பிடிக்கல, அவங்களுடைய குணங்கள் பிடிக்கவில்லை, நடத்தைகள் செயல்பாடுகள் பிடிக்கவில்லை என்று சொன்னது கூட நம்ம என்ன செய்யணும், அவங்கள்ட்ட வந்து நல்லா நடந்துக்கிறனே என்று சொல்லிவிட்டு ஏன் அப்படி நீங்கள் நன்றாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மனைவிக்கு செய்யக்கூடிய கடமைகளை சரியாக செய்யக்கூடிய காரணத்தால், நீங்கள் நன்றாக நடக்கக்கூடிய காரணத்தால் அதன் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு ஹைரை வைத்திருப்பான், உங்களுக்கு நன்மைகளை வைத்திருப்பான் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப தொழுகை எப்படி கடமையோ, நோபுகள் எப்படி கடமையோ, அதே போன்று மனைவிக்கு செய்யக்கூடிய கடமைகளை சரியாக செய்வது அயலிடத்தில் நல்ல முறை நடந்து கொள்வது நம்ம மேல கட்டாயமான கடமை என்பதற்கு இந்த ஆயத்து வந்து அழகான ஆதாரம். மட்டுமில்லாம திருமறை குர்ஆனின் சூரா அர்ரூம் என்று சொல்லக்கூடிய 30வது அத்தியாயத்தின் 21வது வசனம், அதிலே அல்லாஹ் பேசுகிறான், وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُمْ مِنْ أَنْفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا. உங்களுடைய மனைவியை உங்களிடமிருந்து நான் படைத்திருக்கிறேன். நம்ம மனைவியை யார் மூலமா அல்லாஹ் படைத்தானா? நம்ம மூலமா அல்லாஹ் படைத்திருக்கிறான். உங்களுடைய மனைவியை உங்களிடமிருந்து உங்களுக்காக நான் படைத்தேன். ஏன் என்று சொன்னால், لِتَسْكُنُوا إِلَيْهَا, அவர்கள் மூலமாக நீங்கள் நிம்மதியை பெறுவதற்காக, சுகத்தை பெறுவதற்காக, மன அமைதியை பெறுவதற்காக உங்கள் தேர்ந்து உங்க மனைவியை படைத்தேன் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப நம்முடைய மனைவி என்பவள் நம்முடைய ஒரு அங்கம் என்பதற்கு இந்த ஆயத்து வந்து சான்றா இல்லையா? மட்டுமில்லாம என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சஹாபாக்களை வந்து ஒன்று கூட்டுவாங்க. ஒன்று கூட்டி சொன்னார்கள், என் அருமை சஹாபாக்களே, அத்துனியா குல்லுஹா மதாஉம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களும் இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய பொருள்களே. ஒரு ஒரு இடத்தை வாங்குறோம், ஒரு காரை வாங்குறோம், ஒரு டூ வீலரை வாங்குறோம், ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு வகையான இன்பங்கள், ஒவ்வொரு வகையான சுகங்களை இந்த உலகத்தில் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய மிகச்சிறந்த இன்பம் எது என்று சொன்னால், திருமணத்தின் மூலமாக, மனைவியின் மூலமாக நாம் இன்பத்தை சுகத்தை பெறுகிறோமே, அதுதான் மிகப்பெரிய சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, நீங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் மராத்து சாலிஹா என்று சொல்லக்கூடிய சாலிஹான மனைவி அல்லாஹ்விடத்தில் வேண்டுங்கள். யாருக்கு அல்லாஹ் சாலிஹான மனைவியை கொடுத்து விட்டானோ அவர்தான் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இன்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என நபிகள் நாயகம் சொல்லிருக்கிறார்களே. அப்ப நம்ம ஒரு காரை வாங்குறோமே, ஒரு டூ வீலர் வாங்குறோமே, வீட்டை கட்டுறோமே, இடத்தை வாங்குறோமே, அதுகள் தரக்கூடிய இன்பத்தை விட நம்முடைய மனைவி, சாலிஹான மனைவி நமக்கு நிம்மதியை தர்றாங்களே, சந்தோஷத்தை தர்றாங்களே, அதற்கு நிகரான இன்பம் சந்தோஷம் என்பது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்பதற்கு இந்த ஹதீஸ் வந்து அழகான சான்றா இல்லையா? எனவேதான் நபிகள் நாயகம் அலி செல்லம் தங்களுடைய மனைவிகள்கிட்ட வந்து எப்படி நடப்பாங்க, எவ்வளவு அந்நிய ஒண்ணியமா, எவ்வளவு பாசமா, எப்படி அன்பா நடந்துக்கிறாங்கிறதுக்கு சில ஹதீஸ்களை சான்றாக சொல்வது என்று சொன்னால், அன்னை ஆயிஷா அலி அல்லாஹ் அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் மேல எவ்வளவு பாசம் காட்டினாங்க, அந்த பாசத்தை எப்படி வெளிப்படுத்தினாங்க என்று சொன்னால், நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுவோம், ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடும் போது நான் ஒரு கறித்துண்டை எடுத்து கடிச்சு என்ன செய்வேன், கீழே அந்த தட்டுல வைப்பேன், அந்த கறித்துண்டை ரசூல்லா எடுத்து சாப்பிடுவாங்க. எந்த இடத்துல கடிப்பாங்கன்னு சொன்ன, நான் எந்த இடத்தில் வாய் வைத்து கடித்தோடு அதே இடத்தில் நபிகள் நாயகம் கடிப்பார்கள், அதை எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று ஆயிஷா நாயகி சொல்லி காட்டுறாங்களே. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற கறி எடுத்திருக்க முடியும், அல்லது வேற இடத்தில் வாய் வைத்து கடித்திருக்கலாம், ஏன் ஆயிஷா நாயகி எடுத்து அதே கறி எடுக்கிறாங்க, அதே இடத்துல வாய் வச்சு கடிக்கிறாங்கன்னு சொன்ன, ஏன் வாய் வச்சு கடிக்கிறாங்க? இவருடைய அன்பை பாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மனைவி புரிச்சுக்கிறனே என்ற காரணத்திற்காக இந்த வேலையை செய்யறாங்களே இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்களாக்கு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இன்னொரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பானத்துல, ஒரு ஒரு பாத்திரத்துல பால் வச்சிருப்பாங்க, அந்த பாலை கொஞ்சம் குடிப்பாங்க, பாதிய குடிச்சிட்டு மீதி இழப்பாங்க, அதே பாத்திரத்தை நபிகள் நாள் எடுத்துக் கொண்டு அதே பாலை குடிப்பாங்க, எங்க வாய் வைக்கிறாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எந்த இடத்துல வாய் வச்சு குடிச்சாங்களோ அதே இடத்துல ரசூலுல்லாஹி வாய் வச்சு என்ன பண்ணாங்க, பாலை குடிச்சாங்க. அப்படி குடித்து நான் வைத்திருக்கக்கூடிய அன்பு என்ன, நான் கொண்ட அந்த பாசம் என்ன என்பதை ஆயிஷா நாய்க்கு வந்து செயல் மூலமா காட்டினாங்க என்று சொன்னால், அவை நறுமை சகோதரர்களே, நம்ம எல்லாம் சுண்ணா சுண்ணா என்று பேசுகிறோம் இல்லையா? நபி வழியில் நம் தொழுகை, நபி வழியில் நம் நோம்பு, நபி வழியில் நம் ஹஜ் என்று புத்தகங்களை போடுகிறோமே, வெறுமனை சுழுகிறது மாத்திரமல்ல, எங்கடா கைய கட்டனே, எங்கடா தக்பீர் கட்டனே, வேலை ஆட்ட வேண்டுமா வேண்டாமா, சத்தமா ஹாமின் சொல்லுவதா, மெதுவா ஹாமின் சொல்லுவதா என்பது மாத்திரமல்ல, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில நபிகள் நாயகம் எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி அன்பு காட்டினாங்க, எப்படி பாசம் காட்டினாங்க, அந்த பாசத்தை எப்படி வெளிப்படுத்தினாங்க என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த ஹதீஸுகள் சான்றா இல்லையா? மட்டுமில்லாம நம்ம சதக்கா பண்றோமா இல்லையா, தர்மம் பண்றோமே, இந்த தர்மத்தை நம்ம நினைக்கிறோம், ஏதோ ஏழை எளிய மக்கள் மிஸ்கீன்கள் பக்கீர்களுக்கு தர்மம் பண்ணுகிறோமே அதுதான் சதக்கா, அது மட்டும்தான் தர்மம் என்று நாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமா தர்ம? அதை தாண்டி அன்பின் வெளிப்பாட்டில் நம்முடைய மனைவிக்கு ஒரு கவர உணவை ஊட்டுகிறோமா இல்லையா, அது தர்மமா தர்மம் இல்லையா? அது ஒரு தர்மம். இந்த தர்மம் இந்த இபாதத்தை நம்ம எல்லாம் எப்ப செய்வோம் தெரியுமா? கல்யாணம் வச்சு புதுசு புதுசுல புது மாப்பிள்ள புது பொண்ணு புது மாப்பிள்ள புது பொண்ணா இருந்தா இவர் ஊட்டுவாரு, அவங்ககிட்ட வாங்கிடுவாரு. ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் ஒரு வருஷம் முடிச்சு போச்சு வைக்கலாம். அதுக்கப்புறம் அந்த சுண்ணாவை பின்பற்றுவது கிடையாது. ஆனால் நபிகள்லாம் ஏற்றி பொறுத்தவரை அவங்க என்ன பண்ணுவாங்களா, தன்னுடைய மனைவிக்கு வந்து ஒரு கவலை உணவு ஊட்டுவாங்க, அவங்க ஊட்ட வாங்கிடுவாங்க. அது என்ன சொன்னாங்க? சதக்க அன்புன்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸ்களை பார்க்கிறோமே, அப்ப நமக்கு 70 வயசா இருக்கலாம், நம்ம மனைவிக்கு 65 வயசா இருக்கலாம், 70 வயசு 65 வயசு இருந்தாலே அந்த அந்நிய ஒன்னியத்தை அந்த பாசத்தை காட்ட வேண்டுமா இல்லையா? நபிகள் நாயகம் செல்லும் ஹதீஜா நாயகிட்ட அந்த பாசத்தை காட்டினாங்களே, அவங்க 25 வயசு ரசூலுல்லா கல்யாணம் முடிக்கிறாங்க. ஹதீஜா நாயகி மூத்தா போகும் போது ஏறக்குறைய ரசூலுல்லாவுக்கு வயசு எத்தனை? 52 வயசு. ஹதீஜா நாயகியோட கல்யாணம் முடிக்கும் போது 25 வயசுங்க. ஹதீஜா நாயகி மூத்தா போறாங்களே, ஹதீஜா நாயகி மூத்தா போகும் போது ரசூலுல்லாவுடைய வயசு எத்தனை? 52 வயசு. அந்த 52 வயசுலயே நான் எவ்வளவு பாசமா வாழ்ந்தேன், நான் எவ்வளவு பாசமா வச்சிருப்பேன் என்பது சொல்லுவாங்க. ஹதீஜா நாயகி மூத்தா போயிருவாங்க. அவங்க மூத்தா போன பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி ஹதீஜா நாயகியை பத்தியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஆடு மாடுகளை குருபானி கொடுத்தால் சொல்லுவாங்களா மற்ற மனைவிமார்கள்ட்ட, இந்த குருபானியுடைய ஒரு பங்கு இருக்கிறது, ஒரு பங்கு என்ன பண்ணுதுன்னு சொன்ன ஹதீஜாவுடைய தோழிகள் இருப்பாங்களே அந்த தோழிகளுக்கு கொடுத்துட்டு வாங்க. ஏன் என்று சொன்ன, என்னால் ஹதீஜாவை மறக்க முடியாது, ஹதீஜா மேல அன்பு பாசம் வச்சுக்கிறேன், அந்த பாசத்தை என்னால் மறக்க முடியவில்லை என்று சொல்லி ஹதீஜா நாயகி மூத்தா போன பிறகு ரசூலுல்லாவுக்கு வயசு எத்தனை? 53 54 தாண்டிடுச்சு. அந்த 53 54 வயசு இல்லையே ஹதீஜாவுடைய தோழிகளுக்கு போய் கொடுத்துடுவாங்க என்று சொன்னாங்க என்று சொன்ன அதுக்கு என்ன காரணம்? ஹதீஜா நாயகியுடைய ஒரு அன்புதான் காரணங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து சான்றா இல்லையா? மட்டுமில்லாம இமா புகாரி தன்னுடைய சஹீஹுல் புகாரியின் 3821 ஹதீஸாக இந்த ஹதீஸ் வந்து பதிவு பண்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க. இருந்தா ஒரு அம்மையா ரசூலுல்லாஹுடைய வீட்டுக்கு வர்றதுக்காக சலாம் சொல்லி அனுமதி கேட்பாங்க. சலாம் சொல்லி அனுமதி கேட்டா அவங்களுடைய அந்த சலாம் குரல்ல ரசூலுல்லாஹ் புரிந்து கொள்வார்கள், இது வந்து ஹதீஜா நாயகியுடைய சகோதரி அக்காவோ தங்கச்சியோ என்பதை புரிந்து கொண்டார்கள். அவங்க பேரு என்ன அப்படின்னு சொன்னா ஹாலா பின் கோயில் ஹதீஜாவுடைய சவுட்டை கேட்ட உடனே இது மனைவி ஹதீஜானா இருந்தாங்களே ஹதீஜானாயுடைய குரலமா இருக்கிறது, அப்பனா ஹதீஜானாய்க்கு வந்து அக்கா தங்கச்சி தங்கச்சி என்பதை புரிந்து கொண்டு வரட்டு உள்ள வர அனுமதி கொடுக்கறாங்க. உள்ள அந்த அம்மா வர்றதுக்கு முன்னால நபிகள் நாயகம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள், அல்லாஹும்மா ஹாலா பின்து ஹுவைலித், அல்லாஹ்வே வரக்கூடிய பெண்ணை ஹதீஜாவுடைய சகோதரியா ஆக்குவாயாக, நான் ஹதீஜா நாயகி மேல அன்பு வச்சுக்கிறேனே, ஹதீஜா நாயகி மேல பாசம் வச்சுக்கிறேனே, அந்த பாசத்தின் வெளிப்பாட்டில் இவங்களை வந்து ஹதீஜாவுடைய சகோதரியா ஆக்குவாயாக அப்படின்னு துஆ செய்யறாங்க. வந்தவங்க யார் அப்படின்னு சொன்னா ஒரு வயதான மூதாட்டி வயதான அம்மா, அந்த வயதான அம்மா வந்து ஹதீஜாவுக்கு யாரு சொந்த தங்கச்சி என்பதை இமா புகாரி பதிவு பண்ணிருக்கிறாங்களே. அவை நாடுமய சகோதரர்களே, நபிகள் நாயகி செல்லும் ஹதீஜா நாயகி மேல எவ்வளவு அன்பு வச்சாங்க, எவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்க, இந்த ஹதீஸ்கள் சான்றா இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்களாக்கு ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவா பணி நிமித்தமாக வெளியே போவாங்க, கஷ்டப்படுவாங்க, தாவா செய்வாங்க. அந்த தாவாவில் ஏராளமான மன உளைச்சல்களை அவமானங்களை கேவலங்களை சந்திப்பார்கள். அதாவது ரசூலுல்லாஹ் தாவா செஞ்சாங்கல்ல, எடுத்த எடுப்புல அல்ல தாவா செய்ய சொல்லல, முதல்ல இக்ராங்கிற வகி வந்துச்சு. இக்ராங்கிற வகி வந்த உடனே ரசூலுல்லா போய் தாவா செஞ்சாங்களா? வீட்டுல போய் படுத்துக்கிட்டாங்க. ஜம்மிலூனி ஜம்மிலூனி என்று சொல்லப்பட்டு போய் படுத்துருவாங்க. அப்புறம் ஏறக்குறைய 2 மாசத்துக்கு பிறகு சூரத்துல் முத்தசிர் என்று சொல்லக்கூடிய சூறாவை அல்ல இறக்குவான். அந்த சூறாவிலே யா ஐயுஹல் முத்தசிர் கும் ஃபன்தீர் وربك فكبر وثيابك فطهر والرجز فهجر ولا تمنن تستكثر ولربك فاصبر என்று அல்லாஹ்வுடைய கட்டளை. இந்த கட்டளைக்கு பிறகு நபிகள் தாவா பண்ணிக்கு போவாங்க. என்ன பொருள் என்று சொன்னால், முத்தசிர் போர்வை போர்த்தி கொண்டு போவரே, ரெண்டு மாசத்துக்கு முந்தைய வகி வந்துருச்சு, நபி ஆயிட்டாக, ஆனா தாவா பணி செய்யல, ரெண்டு மாசத்துக்கு பிந்தி இந்த சூறாவை அல்லாஹ் இறக்கி, ஏ ஐயுகள் முத்தசிர் போர்வை போர்த்தி கொண்டு போவரே, ஓம் நீங்கள் எழுந்திருங்கள், மக்களவத்திலே செல்லுங்கள், மக்களுக்கு தாவா பணி செய்யுங்கள், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு, உங்களுடைய ரப்பை நீங்கள் பெருமைப்படுத்துங்கள், உங்களுடைய ஆடையை நீங்கள் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் அசுத்தங்களை விருத்து ஒதுக்கி விடுங்கள், எதையும் நீங்கள் எதிர்பார்த்து பொருளாதார ஆசைக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், தாராள பணி செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டு, அல்லாஹ்வுடைய கடைசி கட்டளை இந்த வசனத்தில் என்ன என்று சொன்னால், வலி ரப்பிக்க ஃபஸ்பிர், நபியே நீங்கள் தாவா செய்கிற போது ஏராளமான இன்னல்களை நீங்கள் சந்திப்பீர்கள், கஷ்டங்களை சந்திப்பீர்கள், அவமானத்தை சந்திப்பீங்க, அப்படியெல்லாம் சந்திக்கும் போது உங்க ரப்பாகிய எனக்காக நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், பொறுத்துக் கொள்ளுங்கள், இந்த பொறுமையை பத்தி சொல்லி போட்டு தான் அல்லாஹ் என்ன செய்வான், நீங்க தாவா பண்ணிக்கு போங்க என்று அல்லாஹ் சொன்னார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவா பண்ணி செய்யறாங்களே, நம்மள மாதிரி கஷ்டம் இல்லாம சிரமம் இல்லாம அந்த மாதிரிலாம் தாவா பண்ணி செய்யல, மக்காவுடைய தாவாவாக இருந்தாலும் சரி மதீனாவுடைய தாவாவாக இருந்தாலும் சரி கஷ்டப்பட்டு பிரச்சாரம் பண்ணாங்க என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பிரச்சாரத்திலையும் பிரச்சாரத்தை முடிச்சு தாவா பணியை முடிச்சு வீட்டுக்கு வருவாங்களே, வீட்டுக்கு வந்தா மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காய்கறி நறுக்கிக்கிட்டு இருப்பாங்க, அந்த காய்கறி நெருக்கிறாங்களே அதுக்கு ரசூல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்க காய்கறி எட்டி கொடுப்பாங்களே அதுக்கு ரசூல் என்ன பண்ணுவாங்களா, மனைவிட்ட என்கிட்ட இந்த காய்கறியை கொடு, இந்த கீரியை கொடு, நான் இதை என்ன செய்யறேன் நறுக்கி தர்றேன் அப்படின்னு மனைவிட்ட கேட்பாங்க, மனைவி கொடுப்பாங்க, ரசூல்லா அந்த காய்கறியை வெட்டி கொடுப்பாங்க, இதுவரை வெட்டுவாங்கன்னு சொன்னா பாங்கோசை கேட்குமாறு வெட்டுவார்கள், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சுலுகைக்காக வாங்கு சொல்லப்பட்டு விட்டால் என்ன செய்வாங்க, காய்கறியை கீரை வச்சுட்டு மனைவி கையில ஒப்படைச்சிட்டு அவங்க சொல்லுவைக்க போயிருவாங்க என்ற செய்தியை ஆயிஷா நாயகி சொல்றாங்களே, அவ மனைவிக்கு வந்து சமையல் விஷயத்துல நபிகள் நாயகம் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப இதுதான் மனைவி மேல காட்டக்கூடிய அன்பு பாசங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து சான்றா இல்லையா. மட்டும் இல்லாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, என் கூட ரசூலுல்லாஹ் ஓட்டப்பந்தய வச்சாங்க, ஹதீஸ் இருக்கா இல்லையா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னை அதாவது இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த வரலாறு எங்க பதிவு பண்றாங்கன்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க சூரத்து நிசா என்று சொல்லக்கூடிய 4வது அத்தியாயத்தின் 19வது வசனம், அந்த ஆயத்தை போட்டுவிட்டு வாஷிரு ஹுன்ன பில் மஹரூஃப், உங்களுடைய மனைவியிடத்தில் நீங்கள் நன்றாக நடந்து கொள்ளுங்கள், சிறப்பாக நடந்து கொள்ளுங்கள் என்ற ஆயத்தை போட்டுவிட்டு, அந்த ஆயத்துக்கு இமாம் இப்னு கதீர் தஃப்ஸீர் பண்றாங்களே, அந்த தஃப்ஸீர்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயிட்ட வந்து ஓட்டப்பந்தய போட்டாங்களே அந்த ஹதீஸ், அந்த வரலாறு இமாம் அபூ தாவூத் பதிவு பண்றாங்களே அந்த ஹதீஸ், இமாம் இப்னு கதீர் பதிவு பண்றாரு, என்ன சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா ஆயிஷாவோடு ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்க, ஆயிஷாவோடு ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்க, ஓட்டப்பந்தயம் வச்சா முதல்ல ஓட்டப்பந்தயம் வச்சாங்களே அதுல யார் ஜெயிச்சது, ஆயிஷா நாயி ஜெயிச்சிட்டாங்க, அதுக்கு ஆயிஷா நாயே சொல்லுவாங்க, நான் சின்ன வயசு பொண்ணு, நான் வந்து ரொம்ப ஒல்லியா இருந்தேன், ரசூலுல்லாஹ் மீடியமான வயசா இருந்தாங்க, அந்த ஓட்டத்துல நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்குவாங்க. இப்படி ஒரு நம்ம எல்லாம் கல்யாணம் முடிச்சு புதுசு புதுசு ஓட்டப்பந்தயம் வைக்கலாம், சந்தோஷமா ஊட்டி விடலாம், சந்தோஷமா வெளியே கூட்டிட்டு போகலாம், ஒரு புள்ள பெற்றாங்கன்னு வைங்களேன் அதோட கலா கொஞ்சம் கொஞ்சமா என்ன செஞ்சேன், அந்த அன்பு பாசம் எல்லாம் குறைஞ்சு போய் சண்டை வந்துடுறேன், மனைவியோட சண்டை வருகிறது, சண்டைக்கு என்ன காரணம், சண்டைக்கு என்ன காரணம், பாசம் குறைந்து போய்விட்டது, எந்த ஒரு சண்டையா இருந்தாலும் சரி சண்டைக்கு என்ன காரணம் என்று சொன்னால் பாசம் குறைந்து போய்விட்டது அல்லது பாசம் இல்லாமல் போய்விட்டது. நமக்கு ரொம்ப நெருக்கமானவர் வேணும்னு கால கையில மிதிச்சாலும் சரி நம்ம நினைப்போம் தெரியாம கால் பட்டுருச்சு, சரியா நெசமா மிதிச்சிருப்பாரு, ரொம்ப வேட்டப்பட்டவரா இருப்பாரு, நம்ம அவர் பேர பாசம் வச்சிருப்போம், இல்ல தெரியாம கால் பட்டுருச்சு அப்படிங்க, அவர் மிதிச்சாரு அது கூட பெருசா வலிச்சிருக்காரு,
அதே சமயத்தில் வேண்டா படாதவர் என்று சொன்னால், நமக்கு எதிரி என்று சொன்னால், அவர் காலு தெரியாமல் மேலப்பட்டாலே வேணுக்குண்ட எட்டி மிதிச்சா வழி தாண்ட முடியல சொல்லுவோமா இல்லையா? அப்ப எல்லாம் மனசுதான் காரணம். அப்ப இன்னைக்கு நிறைய சண்டை சக்கர மனைவியோடு சண்டைப்படுகிறோம், வருத்தப்படுகிறோம் என்று சொன்னால் இதுக்கு என்ன காரணம்? பாசம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போகிறது. இந்த பாசத்தின் குறைபாடு இருக்கிறது, இதுதான் வருத்தத்திற்கு காரணமாக இருக்கிறது, இதுதான் சண்டையாக மாறுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகர்கள் செல்லும் மனைவி மேல வசிக்கக்கூடிய பாசத்தினால என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நம்ம மனைவிகளா மாஷாலா சமைக்கிறாங்க, ஆயிஷா நாயை சமைப்பாங்க. ஆயிஷா நாயுடைய சமையலோடு நம்ம மனைவியுடைய சமையலை ஒப்பிட்டு பார்த்தீங்க, மாஷாலா நம்ம மனைவிகள் சூப்பரா சூப்பரா சமைக்கிறாங்க. ஏன்? ஆயிஷா நாய்க்கு வந்து ஒழுங்கா சமைக்க தெரியாது, சின்ன பிள்ளையா இருப்பாங்க, அந்த சமையல்ல பெரிய பக்குவம், பெரிய வாய்க்கு ருசியான சமைக்க தெரியாது. ஆயிஷா நாய் நல்லா படிப்பாங்க, நல்லா பேசுவாங்க, நல்லா தயவா செய்வாங்க, நல்ல மார்க் அறிவு இருக்குது, பெரிய பெரிய சகாபாக்களுக்கு பதில் சொல்லுவாங்க. வாப்பாவே தப்பு செஞ்சாலும் இல்ல இந்த ஆயத்தை இப்படி புரிந்து கொள்ள கூடாது, இந்த ஹதீஸுக்கு இதுதான் அர்த்தமாக இருக்கிறது வாப்பாவுக்கு சொல்லுவாங்க. ஆனால் சமையல் கலையில ஆயிஷா நாய் வந்து பதவிக்கு பெருசா ஒண்ணுமே தெரியாது. ஆனாலும் ஆயிஷா நாய் சொல்லுவாங்க, நான் அறகுறையாத்தான் சமைச்சு கொடுப்பேன், எனது ஓட்ட சமைக்க தெரியாது, வாய்க்கு ருசியா சமைக்க மாட்டேன். அதை ரசூலுல்லாஹி சாப்பிடுவாங்க. அதை சாப்பிட்டு விட்டு ஒரு முறை கூட அதை குறை சொன்னதே இல்லை. யார் சமையல? நம்ம ஆயிஷா கிடையாது, ரசூலுல்லாஹுடைய மாதிரி ஆயிஷா நாய் வந்து சமைக்கிறாங்க. சொல்லத்தக்க சமைக்க தெரியாது, டேஸ்ட் இல்ல. நம்ம எழுதிச்சுங்களா? ஒரு முறை பார்ப்போம், ரெண்டு முறை பார்ப்போம், அப்புறம் என்ன? நம்ம எவ்வளவு குரான் சொன்னா பேசினாலும், எவ்வளவு தௌஹீத் பேசினாலும் கூட வந்துடும், அதுவே சண்டைக்கு காரணமாக மாறலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் என்கிட்ட வந்து பெரிய ஒரு புகார் வைக்கிறாரு, மனைவி மேல புகாரு. என்ன மனைவி மேல புகார் சொன்னாரு? சொல்ல போறேன், பெரிய சண்டை மாதிரி வச்சுக்கிட்டு என் மனைவிய தலாக்கு சொல்ல போற, நீங்க தான் வரணும் பேசணும், அந்த தலாக்குக்கு வந்து இதா இருக்கணும் அப்படிலாம் கூப்பிட்டாரு. உட்கார வச்சு என்னங்க உங்க மனைவி அவ்வளவு தப்பு செய்யறாங்க, தலாக்கருவுக்கு என்ன பெரிய தப்பு செஞ்சிட்டாங்க அப்படின்னு கேட்டா அவர் பதில் சொல்றாரு, என் மனைவிக்கு ஒழுங்காக சாம்பார் வைக்க தெரியல. அவர் சொல்றாரு சாம்பார் வைக்க தெரியல, அவங்க சாம்பார் வச்சா தண்ணி தனியாக இருக்கிறது. அவர் சொன்ன வார்த்தை தண்ணி தனியாக இருக்கிறது, பருப்பு தனியாக, கறி தனி, காய்கறி தனியா இருக்குது. அந்த காய்கறி பருப்பு தண்ணி எல்லாம் ஒண்ணா மிக்ஸ் ஆகலையா, சேரலையா? சேராதால் என்ன செய்ய போறேன்? என் முண்டாட்டிய தலாக்கு சொல்ல போறேன். இதெல்லாம் எவ்வளவு ஒரு சொன்னால் பரவாயில்லை, சொல்வது யாரு? குர்ஆன், ஹதீஸ், மார்க்கம், தௌஹீத் என்று பேசக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் மனைவிய தலாக்கு சொல்றதுக்கு ஒழுங்க சாப்பாடு வைக்க தெரியல என்று காரணத்தை சொல்கிறோமே என் அருமைய சகோதரர்களே அப்படின்னு காரணத்தை வச்சமாக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயோடு வாழ்ந்தே இருக்க முடியாது, ஒழுங்கா சமைக்கவே தெரியாது. ஆயிஷா நாயை சொல்லுவாங்க, மாத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாபன் கத்து இனிஸ்தஹாஹு அகலஹு வயின் கரிஹஹு தரக்கஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருடைய சமையலை ஒரு தடவை கூட குறை சொன்னதே இல்லையே. அவங்களுக்கு ருசியா இருந்துச்சாக்க கொஞ்சம் ஜாஸ்தியா சாப்பிடுவாங்க, ருசி இல்லாட்டி கம்மியா சாப்பிடுவாங்க. அந்த சாப்பாடு அளவத்தில் புரிஞ்சுக்கிடுவேன், இந்த சாப்பாடு டேஸ்ட், இது டேஸ்ட் இல்ல என்று நான் புரிந்து கொள்வேன் என்று ஆயிஷா நாய் சொல்றாங்கல்ல. இன்னும் சொல்ல போனா ஆயிஷா நாயோட அந்த அந்த வயசுக்கு பத்தியெல்லாம் ஆயிஷா நாய் சொல்லுவாங்க, நான் மாவு அரைப்பேன், கையில என்ன செய்வேன், மாவு அரைப்பேன், மாவு அரைச்சி மாவு ஆட்டி அதை ஒழுங்கா மூடி வைக்கணுமே, அந்த விவரம் கூட பெருசாக எனக்கு இல்ல, நான் சும்மா அப்படி வச்சுட்டு போயிருவேன், வசதி வெளியே வந்துடுவேன், நான் கஷ்டப்பட்டு மாவு ஆட்டினே அது ஆடு வந்து சாப்பிட்டுரும். சரியா? கஷ்டப்பட்டு மாவு ஆட்டின அதை அப்படி மூடாம வச்சுட்டேன், வெளியே வந்துருச்சு, வெளியே தாவாவுக்கு வெளியே போவேன், அதை பள்ளிவாசலுக்கு வந்துடுவேன், வந்துட்டு போய் மறுபடியும் அந்த மாவை பார்த்துமாக்கு அந்த மாவை வந்து ஆடு சாப்பிட்டு இருக்கேன், இல்ல ஆடு குயிக்கீழே கொட்டி மாவுக்குள்ள நெஞ்சிருக்கேன், வீடுக்குள்ள மாவா இருக்கேன் அப்படின்னு சொல்றது யாரு? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்களே. இது மாதிரி நம்ம மனைவி மூடாம வச்சுட்டாங்க, கொட்டிருச்சு, ஏதோ ஒரு முறை மன்னிக்கலாம், இந்த மாதிரி அடிக்கடி பண்ண மன்னிப்போமா? ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அந்த மாதிரி ஆயிஷா நாய் செஞ்சாலே ஆயிஷாவை இப்படி செய்யாதே, அதை பாத்திரத்தை மூடி வை, எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னு ஹதீஸ் வரும் அப்படின்னு சொன்னா நம்மள்கிட்ட எல்லாம் பாத்திரம் ஜாஸ்தியா இருக்குது, பல மூடிகள் நம்ம கடையில போய் வாங்கும்போது பாத்திரத்தில் மூடியை சேர்த்து தர்றோம், அந்த காலத்துல அப்படிலாம் கிடையாது. அவங்க ஒரு தடவை ஆயிஷா நாய் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் மாவை ஆட்டி வைத்து விட்டேன், மூடி வைக்கவில்லை. ஏன் மூடவில்லை என்று சொன்னால், என்னிடத்தில் மூட மூடி இல்லை, மூடி வாங்குற அளவுக்கு என்ற வசதி வாய்ப்பு இல்லை, உங்கள்கிட்ட வசதி வாய்ப்பு இல்லை, மூடாம வச்சுட்டேன் என்று ஆயிஷாவை சொல்லுவாங்க. அதுக்கு நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஆயிஷாவே உனக்கு மூட மூடி இல்லை என்று சொன்னால் ஒரு குச்சியை எடுத்து பிஸ்மில்லா என்று சொல்லி அதற்கு மேல் வைத்து விடு. மூடி இருந்தா மூடி வச்சிடணும், அதுதான் சரி. அப்படி மூட வசதி இல்லை, வாங்க வழி இல்லை என்று சொன்னால் ஒரு குச்சியை எடுத்து பிஸ்மில்லா சொல்லி அந்த பாத்திரத்துக்கு மேல வச்சிரு. அப்படி பிஸ்மில்லா என்று சொல்லி வைத்து விட்டால் அதுக்கு இல்ல எலி பள்ளி கிள்ளி எதுவும் உழுந்துடாது, அல்லாஹ் என்ன செய்வான், அந்த மழை வந்து பாதுகாப்பா என்று சொன்ன செய்தியை இமாம் புகாரி பதிவு பண்ணிருக்கிறாங்களே. அதை ஒழுங்கா சமைக்க தெரியாது, ஒழுங்கா மூடி வைக்க தெரியாது, மார்க்கம் பேச மார்க்கம் படிக்கதான் தெரியும். ஆனாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணல, ஆயிஷா நான் கிட்ட கோயர்ச்சிக்கல அன்பு பாசத்தான் காட்டினாங்க சொன்ன. அப்ப நம்ம என்ன செய்யணும், நம்ம மனைவிக்கு வந்து சில விஷயம் பிடிக்கும், சில விஷயம் பிடிக்காம இருக்கலாம், அப்ப அவங்கள மனசுதான். அதனால பிடிக்கக்கூடிய குணம் இருக்கு பத்தியெல்லாம், பிடிக்கக்கூடிய குணத்தை நீங்கள் மையமா, எந்த ஒரு பெண்ணா பெண்ணு மட்டும் இல்ல ஆவலைக்கு இதாங்க நான் இருக்கிறேன், என்னுடைய எல்லா குணமும் உங்களுக்கு பிடிக்கும் என்ன நீங்கள் சொல்ல முடியுமா? நீங்க நம்ம நல்லா பழகணும், எவ்வளவு அந்நிய அணிவை பழகினாலே அவரை பத்தி 100% எல்லா குணமும் எனக்கு பிடிக்கும், நான் உங்களை பத்தி சொல்ல முடியுமா? 10 குணம் இருக்குங்க, 10ல் 7 பிடிக்கும், 8 பிடிக்கும், 9 பிடிக்கும், 1-2 பிடிக்காம இருக்கு. அப்படி அல்ல மனசை பார்த்து வச்சுக்கிறான், நம்ம யாரும் மலக்கிறேன் கிடையாது, அப்படி அல்ல பார்த்து வச்சுக்கிறான். அப்படி பிடிக்கவில்லை என்ற காரணத்தால் ஒரு மூமினை பொறுத்தவரை அப்படி ஹதீஸ் செய்யுமா? முஸ்லிம் பதிவு பண்றாங்க, இன் கரிஹ மினஹா ஹுலுகன் ரலிய மினஹா ஆகர். ஒரு மூமினை பொறுத்தவரை ஒரு மூமின் மனைவியை வெறுக்க மாட்டான். மனைவியை வெறுப்பது என்பது ஈமானுக்கு அழகு அல்ல. ஈமானின் அடையாளம், ஈமானின் வெளிப்பாடு என்ன என்று சொன்னால் மனைவியை நேசித்தலாக இருக்கிறது. மனைவியை நேசிக்கிறமே அது என்ன, ஈமானுக்கு வெளிப்பாடு என்று சொல்லிவிட்டு, இன் கரிஹ மினஹா ஹுலுகன், மனைவியுடைய சில குணம் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால், பிடிக்காத குணத்தை வைத்து நீங்கள் மனைவியை வெறுக்க வேண்டாம், மனைவியை திட்ட வேண்டாம், மனைவியோட சண்டை போட வேண்டாம். மாறாக என்ன செய்யுங்கள் என்று சொன்னால், ரலிய மினஹா ஆகர், உங்களுக்கு பிடிக்கக்கூடிய வேற குணம் இருக்கா இல்லையா? 10ல் 6 பிடிக்கும், 7 பிடிக்கும், 2-3 தான் பிடிக்காம இருக்குது. அந்த பிடிக்காத 2-3 நீங்க பெருசாக்காதிய, பிடிக்கிற 7-8 பத்தியெல்லாம் அதை நீங்க பெருசாக்கிக்கிறீங்க. ஒண்ணும் இல்லைங்க, நம்மளே வச்சுக்கிறோங்க, நம்ம இருக்கிறோம். மற்ற சகோதரர்கள் சுண்ணத்தோடு ஜமாத்துங்கிறாங்களே, அவங்களுக்கு நமக்கு மத்தியில் நீங்க பாத்தீங்களாக்க, ஒரு 100 விஷயத்துல 10ல கருத்து வேறுபாடு இருக்கும், 10 விஷயங்கள்ல கருத்து வேறுபாடு, 90% எல்லாம் ஒத்தகத்தாட்டா இருக்கேன். நம்ம பண்ணக்கூடிய தப்பு என்ன, அந்த 90% ஒத்த கருத்து இருக்கிற அந்த ஒத்த கருத்து இருக்கிறத அதில் போய் சேர்ந்து கொள்ளலாம், அதில் போய் உதவி செய்யலாம் என்று இருக்க மாட்டோம். அந்த 90 பேச மாட்டோம், எதை பேசுவோம், இந்த 10 கருத்து வேறுபாடு இருக்கிற கருத்து வேறுபாட்டையே பேசி 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 இந்த 10 20 ஆக்கி 20 50 ஆக்கி 50 100 ஆக்கி அவங்க அப்துல் ரஹ்மான், நம்ம அப்துல் ரஹீம் பேர் வச்சுக்கிறோம். ரெண்டு பேருக்கு மத்தியில் சண்டைகளை உருவாக்குறோம் இல்லையா, இதனுடைய கலாச்சாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி மனைவியுடைய ஒரு குணம் பிடிக்கலையா, அதை வச்சு நீ வெறுக்காத, சண்டைக்கு போகாத, சண்டை போகாத ஏன் என்று சொன்னால், மனைவி என்பவள் உனக்கு அல்லாஹ் தந்த அமானிதம். அப்படி ஹதீஸ், மனைவி ஏன், மனைவி எனக்கு யாரு, அல்லாஹ் கொடுத்த அமானிதங்க. உங்க மனைவி உங்களுக்கு யாரு, அல்லாஹ் கொடுத்த அமானிதம். அப்ப நீங்க ஒரு பொருளை அமானிதமாக தந்து அந்த அமானியத்தை நான் பாதுகாக்கவில்லை என்று சொன்னால், அந்த அமானித மோசடி செய்துவிட்டால் நான் முனாபிக், அவன் நரகப்படும் குழியில் தள்ளப்படுவான் என்பது ஹதீஸாக இருக்கிறது. அப்ப சாதாரண என்னுடைய அந்த அமானியத்தை மோசடி செய்தாலே, உங்க அமானியத்தை மோசடி செய்தாலே அவன் முனாபிக் என்கிற அளவுக்கு பெரிய பாதி என்று சொன்னால், மனைவி என்பவள் யாருடைய அமானிதம், அல்லாஹ் தந்த அமானிதம். அந்த அமானியத்தை பேண வேண்டும், பாதுகாக்க வேண்டும், அந்த அமானியத்தை நீங்கள் உடைத்து விடக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் நபிகள் நாயகம் வந்து ஹஜ் பண்ணாங்களே, அந்த ஹஜ்ஜத்தில் வதாங்கிறமே, அந்த ஹஜ்ஜில பயான் முக்கியமான பயானம் என்று சொன்னாங்க. சிறுக்கு பண்ணாதி ஹஜ்ஜுடைய பயான படிச்சு பார்த்தீங்களா, ரொம்ப நேரம் பேசல, ரொம்ப ரத்தின சுருக்கமா பேசுறாங்க. அதுல சொல்லுவாங்க, என் அரமலை சகாபாக்களே, சஹாபிய பெண்மணிகளே, நீங்கள் எக்காரணத்தை முன்னிட்டும் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட வேண்டாம், இணை வைப்பது என்பது சிறுக்கு என்பது மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது அப்படின்றாங்க. அது மாதிரி வெட்டி வாங்காதீங்க அப்படின்றாங்க. ஒரு 4-5 விஷயத்தை தான் அந்த ஹஜ்ஜில் சொன்னாங்க. அதில் சொன்னார்கள், என் அருமை சஹாபாக்களே, இஸ்தௌசௌ, நான் உங்களுக்கு வசியத்து பண்ணுகிறேன், அவருடைய கடைசி மரண சாசனமாக கடைசி வசியத்தாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, என்ன வசியத்து என்று சொன்னால், இஸ்தௌசௌ பின்னிசாய் ஹைரா, உங்களுடைய மனைவியிடத்தில் நீங்கள் நன்றாக நடந்து கொள்ளுங்கள், மனைவியிடத்தில் நீங்கள் நன்றாக நடந்து கொள்ளுங்கள், அதுதான் நான் உங்களுக்கு சொல்லுகின்ற கடைசி வசியத்தாக இருக்கிறது என்று சொல்லிருக்கிறாங்க. மட்டுமில்லாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியில சக்கராத்தா இருந்தாங்களே, மௌத்தா படுத்துக்கு ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாலே, அந்த நாலஞ்சு நாளைக்கு முன்னால மயக்கப்பட்டு கீழே விழுந்துருவாங்க, அப்புறம் மயக்கம் தெரியும் எந்திரிச்சு உட்காருவாங்க, அப்புறம் மயக்கத்தை கீழே விழுந்துருவாங்க, அப்புறம் மயக்கத்துல எந்திரிச்சு உட்காருவாங்க. அந்த கடைசி அஞ்சு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. யார் வீட்டுல? ஆயிஷா நாய் வீட்டுல இருந்துகிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த கஷ்டத்தை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயக்கப்பட்டு கடந்தாங்களே, அப்படி மயக்கப்பட்டு கடக்கும் போது நானா தண்ணியை தெளிச்சேன், கொஞ்ச நேரம் அப்படி மயக்கத்துல கடந்தாங்க, அப்புறம் மயக்கம் தெளிஞ்சிச்சு, அப்படி எந்திரிச்சு உட்கார்ந்தாங்க, எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு இனமும் மெதுவா சொன்னாங்க. அந்த மயக்கம் தெரிஞ்ச உடனே சத்தமா பேச முடியல. நபிகள் என்ன பண்ணாங்க? மெதுவா என்னமோ மெதுவா மெதுவா பேசினாங்க, பேச்சிய காதல கேட்க முடியல. நான் என்ன பண்ணுன அப்படின்னு சொன்னா, என் கால ரசூல்லாடி வாய்கிட்ட வச்சுக்கிட்டேன், மெதுவா பேச சவுண்ட் கேட்கறீங்களா, நான் என்ன பண்ண, என் கால ரசூல்லாடி வாயில வச்சு வாய்கிட்ட வச்சுட்டேன். நபிகள் நாயகம் அந்த கடைசி கடைசி சமயத்தில் ரெண்டு வசியத்து பண்ணினார்கள். மரண சாசனம் கடைசியில ரெண்டு வசியத்து பண்ணார்கள். முதல் வசியத்து என்ன என்று சொன்னால், இவருடைய சமுதாயமே இவருடைய உம்மத்தே விஸ்ஸலா விஸ்ஸலா, சுலுகை சுலுகை சுலுகை, நீங்கள் விட்டு விட வேண்டாம், சுலுகை விட்டு விட வேண்டாம் என்று முதலிலே சொன்னார்கள். இரண்டாவது சொன்னார்கள், இஸ்தௌசௌ பின்னிசாய் ஹைரா, நான் உங்களுக்கு வசியத்து பண்ணுகிறேன், நான் உங்களுக்கு வசியத்து பண்ணுகிறேன். என்ன வசியத்து? உங்களுடைய மனைவிடத்தில் நீங்கள் நன்றாக நடந்து கொள்ளுங்கள், சிறப்பாக நடந்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு செய்யக்கூடிய அனைத்து கடமைகளையும் நீங்கள் செய்து விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு எப்ப சொல்றாங்க? சக்கராத்துல ஒழுங்கா பேச முடியல, சத்தமா பேச முடியல, மெதுவா பேசுறாங்க, ஐஷா ரலி அல்லாஹு அன்ஹா காலை வச்சு வாய்கிட்ட கேட்டாங்களே, அப்ப சொன்னாங்க என்று சொன்னால், என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே, அப்ப துலுகை எப்படி கட்டாயமான கடமையோ அது மாதிரி என்ன, ஒருவேளை துலுகையில் அறகுறையா இருந்தா கட்டாயமா அறகுறையா இருந்தா கூட இது அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமை, குறை வச்சா கூட அல்லாஹ் மன்னிக்கலாம், மன்னிக்க கூடும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் மனைவி வந்து பாவப்பட்டவங்க, பலவீனமானவங்க, நம்மளாம்பியே வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு அல்லாஹ்வுக்கு அடுத்தபடி எல்லாமே யாருதான், நம்மதான் என்ற காரணத்தால அது அவங்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள்ல குறை வச்சு மனசை புண்ணாக்கி மனசை வேணப்படுத்தின அவங்க யார்கிட்ட போய் சொல்லுவாங்க, சொல்ல முடியும் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். எனவேதான் நபிகள் நாயகம் சொன்ன ஒரு ரெண்டு ஹதீஸ் மட்டும் சொல்லி இவருடைய முதல் குத்துபாவை முடிப்பது என்று சொன்னால், இமாம் அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹு அலைஹி ஒரு ஹதீஸ் பதிவு பண்றாங்க. பாவி பெரிய பாவி யார் என்று சொன்னால், கஃபாபில் மரி இஸ்மன் ஐ யுலியா மையகூத், உங்களை பெரிய பாவி எவன் என்று சொன்னால், மனைவிக்கு செய்யக்கூடிய கடமைகளை எவன் செய்யவில்லையோ அவனே உங்களில் மிகப்பெரிய பாவியாக இருக்கிறான். அதாவது திருட தேவையில்லை, கொள்ளடிக்க தேவையில்லை, கொலை பண்ண தேவையில்லை, வட்டி வாங்க தேவையில்லை, மனைவிக்கு செய்யக்கூடிய கடமைகளை எவன் செய்யவில்லையோ அவன் யாரே உங்களில் மிகப்பெரிய பாவியாக இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு இன்னொரு செய்தியை பதிவு பண்றாங்க. ஹைருக்கும் ஹைருக்கும் லியாஹிலிஹி அன ஹைருக்கும் லியாஹிலி, உங்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால், யார் சிறந்தவர், யார் மனைவியிடத்தில் நன்றாக இருந்து கொண்டு சிறப்பாக இருந்து கொண்டு மனைவியிடத்தில் நல்லவர் என்று பெயர் வாங்குகிறாரோ அவரே உண்மையில் அல்லாஹ்விடத்தில் நல்லவராக இருக்கிறார். ஏன் தெரியுமா? வெளி உலகத்துல ஏமாத்திடலாம், நடிச்சிடலாம், வீட்டுல போய் வல்லு வல்லு உழுந்து புட்டு சண்டை போட்டு புட்டு ஒண்ணுமில்லாம இருந்து புட்டு வெளியே வந்து அப்படி பேச்சு சிரிச்சு நல்லமா நடிச்சு போயிடலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, உங்களை எத்தனை பேர் சுபுக்கு பள்ளிக்கு போறீங்க, அதெல்லாம் இங்கே தெரியாது, யாருக்கு தெரியும், மனைவிட்டு போய் கேட்டு பார்த்தா, ஏமா இவர் என்னை கரெக்டா சுபுக்கு பள்ளிக்கு போனாரா, இவர் டெய்லி ஃபஜ்ருக்கு பள்ளிக்கு போய் சொல்லக்கூடிய வழக்கு வைக்கிறதா என்றெல்லாம் கரெக்டாக சொல்லுவது யாரு, மனைவிதான் சொல்லுவாங்க. அப்ப வெளி உலகத்தை ஏமாத்துவது ஈஸி, மனைவி அப்படி ஏமாத்தி விட முடியாது என்ற காரணத்தால நம்ம அல்லாட்ட நல்லவன ஆகணும், சொர்க்கத்துக்கு போகணும் என்று சொன்னால் நல்லவேன்னு யார்ட்ட பேர் வாங்கணுமா, மனைவிட்ட பேர் வாங்குங்க, அவன் தான் அல்லாஹ்விடத்தில் நல்லவனாக இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் சொல்றாங்க. என்னைய பத்தி என் மனைவிமார்கள்ட்ட விசாரிச்சு பாருங்க, அவங்க சும்மா சும்மா சொன்னது மட்டும் இல்ல, என்னைய பத்தி நான் யாரு, எப்படிப்பட்டவன், என்னுடைய குணநலங்கள் என்ன என்பதை எல்லாம் யார்கிட்ட கேட்டு பாருங்க, என் மனைவிட்ட கேட்டு பாருங்க, எல்லாரும் நல்லவன்னு சொல்லுவாங்க என்று சொன்ன செய்தியை இமாம் அபூ தாவூத் பதிவு பண்றாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிட்ட எப்படி வாழ்ந்தாங்களோ, வாழ சொன்னாங்களோ, அதை கேட்ட அதை பார்த்த சஹாபாக்கள் மனைவி மக்களோட எவ்வளவு அந்நியோன்யமாக, எவ்வளவு பாசமாக, எவ்வளவு அன்பாக வாழ்ந்தாங்களோ, வாழ சொன்னாங்களோ, அதுபோல வாழக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருவானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன். குரிய சகோதர சகோதரிகளே, என்னுடைய இரண்டாவது ஹுதுபாவுல வழக்கமாக துஆக்களை பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வாரத்துக்குரிய துஆ என்ன என்று சொன்னால், திருமறை குர்ஆனின் சூரத்து தௌபா என்று சொல்லக்கூடிய 9வது அத்தியாயத்தின் 129, அதில் உங்களுக்கு கவலை ஏற்பட்டால், மன அழுத்தம் இருந்தால், கவலை இருக்குது, மன அழுத்தம் இருக்குது, ஒரு டென்ஷன், நிம்மதியின்மை, இந்த மாதிரி இருந்துச்சாக்க நீங்கள் ஓத வேண்டிய துஆ என்ன, கவலை இல்லாம, மன அழுத்தம் இல்லாம, டென்ஷன் இல்லாம, நிம்மதியா ராகத்தா இருக்கணும். அப்படி ராகத்தா இருக்கணும்னு சொன்ன நீங்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய துஆ என்ன என்பதை இந்த வசனத்திலே அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம். சூரத்து தௌபாவுடைய கடைசி ஆயத்துங்க, தௌபாங்கிற 9வது சூரா, தௌபாங்கிற 9வது சூராவுல கடைசி ஆயத்தை படிச்சு பாருங்க. அதில் அல்லாஹ் பேசுகிறான், ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம் என்கிற துஆவை நீங்கள் கேளுங்கள். எப்ப அல்லாஹ் சொல்லுவா தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவா பணிக்காக வெளியே போவாங்களே, வெளியே போனா அந்த தாவா மக்கள் ஏத்துக்கிற மாட்டாங்களே, ஏத்துக்கிறாங்கிறத விட ரசூலுல்லாவை அடிச்சு கஷ்டப்படுத்தி கேவலப்படுத்தி அனுப்பி விட்டுவாங்களே. அப்ப ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம், மன உளைச்சல் உங்களுக்கு தேவையில்லை. இந்த நேரத்தில் நீங்கள் வேண்ட வேண்டிய துஆ என்ன என்று சொன்னால், ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம் என்று கேளுங்கள். இந்த துஆவின் மூலமாக உங்களுடைய கஷ்டத்தை நீக்க நான் போதுமானவன் என்று பேசுகிறானே. என்ன பொருள் என்று சொன்னால், ஹஸ்பி அல்லாஹு அல்லாஹவே எனக்கு போதுமானவன், லா இலாஹ இல்லாஹு வணக்கத்திற்குரியவன் அவனை தவிர வேறு இறைவனே இல்லை, அலைஹி தவக்கல்து அவன் மீது நான் முழுமையான நம்பிக்கை வைத்து விட்டேன், அவரே கண்ணியமிக்க அரிஷின் இறைவனாக இருக்கிறான் என்கிற அழகான துஆ. அப்ப என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் கவலையாக இருக்கிற போது என்ன துஆ ஓத சொன்னானோ, கேட்க சொன்னானோ, அதே துஆவை நம்மளும் அதிகமா கேட்கணும். இது போன்ற துஆக்களை நபிகள் நாயகம் சஹாபாக்களுக்கு சொல்லும் போது சஹாபாக்கள் எப்படி அந்த துஆக்களை போட்டி போட்டி மனப்பாடம் பண்ணாங்களோ, அமல் செஞ்சாங்களோ, தாவா செஞ்சாங்களோ, அப்படி மனப்பாடம் பண்ணக்கூடிய, அமல் செய்யக்கூடிய, அதை கொண்டு தாவா பணி செய்யக்கூடிய அன்மக்களாக நாம் அனைவர்களையும் அல்லாக்கி, நாம் செய்த எல்லா விதமான பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து, நம்முடைய இபாதத்துகளை எல்லாம் அல்லாஹ் அங்கீகரித்து, நாளை மறுமையிலே மிக உயர்ந்த சுருக்கமாகிய ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் நபிமார்களோட சகாபாக்களோடு இதுவோடு நாம் அனைவரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்கிற துஆவோடு முடிக்கிறேன். அல்லாஹும்மா ஐஸ்ஸல் இஸ்லாம வல் முஸ்லிமீன் வஅதில் ஷிர்க வல் முஷ்ரிகீன் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வகினா அதாபன்னார் வஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.